வணக்கம் திருவாளர் சபாரத்தினம். தற்போது கோவையில் உலகத் தமிழ் செம்மொழி மாநாடு வெகு சிறப்பாக நடந்து முடிந்துள்ளது. எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் போன்ற உணர்வை இம்மாநாடு ஏற்படுத்தியுள்ளது. இவ்வேளையில் தமிழக நீதிமன்றங்களில் தமிழ் வழக்காடு மொழியாக அறிவிக்கப்பட வேண்டுமென்ற போராட்டங்களும் இடம்பெற்று வருகின்றன. அவை பற்றிய தங்களது கருத்து என்ன என்று நாங்கள் அறிய விரும்புகின்றோம்.
கண்டிப்பாக இது வரையறுக்கப்பட வேண்டிய விஷயம்தான். என நீதிமன்றத்தில் என்ன நடைபெறுகிறது என்பதை தெரிந்து கொள்ள இயலாதவாறு இன்னும் அநேக மக்கள் பின்தான் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் கண்டிப்பாக நாம் ஒரு விஷயத்தை மறந்துவிடக்கூடாது. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்று சொல்லக்கூடிய கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய சட்டத்தில் இது போன்று உயர் நீதிமன்றங்களில் ஆட்சி மொழி ஏற்றி தமிழ் தீர்ப்புகள் வழங்கப்படும் என்று சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாத அளவு இன்றைய அரசியலமைப்பு சட்டம் உள்ளது. இது போன்ற ஒரு திருத்தங்கள் ஏற்படுத்த வேண்டுமென்றால் பாராளுமன்றம் கூடி இந்திய ஜனாதிபதியுடைய ஒப்புதல் பெற்று சட்ட திருத்தம் அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு வந்தால்தான் இதை நடைமுறைப்படுத்த முடியும். இல்லாவிட்டால் செய்ய முடியாது. அப்படி ஒரு சட்டமைப்பு உள்ளது. இருந்தாலும் கூட என்ன பொறுத்தவரையில் தனிப்பட்ட முறையில் நீதிமன்றங்களில் தமிழில் பேசுவது நல்லதா ஆங்கிலத்தில் பேசுவது நல்லதா என்று சொல்லும்பொழுது அதை யாரையும் கட்டாயப்படுத்தாமல் தமிழில் பேச விழைகிறவர்கள் தமிழில் பேசலாம், பிற மொழியில் பேச விரும்புபவர்கள் பிற மொழியில் பேசலாம் என்ற அந்த அளவில் நீதிமன்றங்களில் நீதிபதிகள் செயல்பட தொடங்கினால் எல்லோருக்கும் திருப்தியாக இருக்கும். அதை விட்டு தமிழ் தெரியாதவர்களை போய் தமிழில் பேச அழைப்பதும் அல்லது தமிழை கட்டாயப்படுத்துவதும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல.
இதில் மத்திய அரசு தாமதம் காட்டுவதற்கான காரணம் என்ன?
இதற்கு காரணம் இது போன்ற ஒரு மாநிலத்தில் இது ஒரு முடிவு எடுத்தால் இது இந்திய தேசத்தில் மற்ற மாநிலங்களும் ஒரு முன்னுதாரணமாக ஏற்படுத்தி எல்லாருமே தங்கள் தங்கள் தாய்மொழியில் நீதிமன்றத்தில் ஆட்சி மொழியை கொண்டு வரும் என்று சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் அலகாபாத் நீதிமன்றத்தில் பார்த்தால் அவர்கள் சமஸ்கிருத மொழி என்று சொல்வார்கள், மராட்டியத்தில் பார்த்தால் மராட்டிய மொழி என்று சொல்வார்கள். அப்படி பல மாநிலங்களில் ஒவ்வொருவரும் தங்களுடைய மொழியை பிரச்சனையாக ஏற்படுத்தினால் இது ஒரு ஆரோக்கியமான ஒரு தேசப்பற்று மிக்க நாட்டில் இது ஒரு பேரழிவை ஏற்படுத்திடுமோ என்ற ஒரு ஐயம் இருக்கத்தான் செய்யும்.
திருவாளர் சபாரத்னம், தாங்கள் ஓர் உரிமையியல் வழக்கறிஞர், தங்களிடம் எத்தகைய வழக்குகள் வருகின்றன?
பொதுவாக என்கிட்ட வந்து உரிமையியல் வழக்குகள் என்று சொல்லக்கூடிய சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகள், அப்புறம் திருமண உறவுகளில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் சம்பந்தப்பட்ட வழக்குகள், மோட்டார் வாகன விபத்துகள் சம்பந்தப்பட்ட வழக்குகள், மற்றும் இரு தரப்பிற்கு இடையே உள்ள ஒப்பந்தங்களை குறித்து ஏற்படுகின்ற பிரச்சனைகள் சம்பந்தமான வழக்குகள், மேலும் வங்கிகள் கடன் வழங்குவது மற்றும் வங்கிகளில் நடைபெறுகின்ற கொடுக்கல் வாங்கல் போன்ற காரியங்களில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் சம்பந்தமான வழக்குகள், இதுபோன்று உரிமையியல் சம்பந்தப்பட்ட எல்லா வழக்குகளையும் நான் தற்பொழுது கையாண்டு கொண்டிருக்கின்றேன். அது போன்ற வழக்குகள் இருதரப்பினருக்கும், வங்கி என்று சொல்லும்பொழுது வங்கிக்கும் நான் சில வங்கிகளுக்கு வழக்கறிஞராக இருந்து பணியாற்றுகிறேன். அதே போல் எதிர் தரப்பினரும் சில பொதுமக்கள் வரும்பொழுது அவர்களுக்காகவும் இதில் ஆஜராகின்றேன். குறிப்பாக திருமண சம்பந்தப்பட்ட வழக்குகள் என்று சொல்லும்பொழுது கூடுமான வரை தம்பதியினர்களை அழைத்து நேர்முகமாக உட்கார்ந்து அவரிடம் கூடுமான வரை இணைத்து வைப்பதில் எவ்வளவு பிரயாசப்பட முடியுமோ அந்த அளவுக்கு நான் என்னுடைய நேரத்தை செலவழித்து அவர்களை இணைத்து வைப்பதில் நான் ஓரளவுக்கு என்னால் முடிந்தவரை செய்து கொண்டிருக்கின்றேன்.
தற்போதைய நவீன சூழல்களில் விவாகரத்துகள் அதிகரித்து வருகின்றனவா?
இது நல்ல கேள்வி. இதை குறித்த வரைக்கும் கத்தோலிக்கர்களை பொறுத்த வரைக்கும் ஆதியில வந்து அதிகமான வழக்குகள் வந்ததில்லை. காரணம், ஏற்கனவே இந்த சட்டத்தில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை பொறுத்தவரை அவர்கள் குடும்பங்களில் அடல்ட்ரி என்று சொல்லக்கூடிய முறைகேடான உறவு வைத்திருந்தால் மட்டுமே அந்த கணவன் மனைவிக்குள்ள திருமண பந்தத்தை அவர்கள் கோர்ட் மூலமாக நீதிமன்றம் மூலமாக விவாகரத்து செய்வதற்கு வாய்ப்பு இருந்தது. பிறகு நாளடைவில் இப்பொழுது சட்டத்தை திருத்தி மற்ற மதத்தினர்களுக்கு வழங்கக்கூடிய அதே காரணங்களின் அடிப்படையில் விவாகரத்து இப்பொழுது கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கும் எளிதாகப்பட்டுள்ளது. அதனால் இது வருத்தப்பட வேண்டிய விஷயம், மற்ற மதத்தினரை விட கத்தோலிக்க மதத்தை சேர்ந்த தம்பதியர்களுக்கு தான் அதிகமான விவாகரத்து வழக்கு வருகிறது என்ற ஒரு சந்தேகம் கூட எழுந்துள்ளது. பொதுவாக இந்த விவாகரத்து வருவதற்கு காரணமே சமயம் இந்தியாவில் அதிகமாக ஏற்பட்டுள்ள இந்த தொலைக்காட்சி ஊடகங்கள் போன்ற அமைப்புகள் தான். மக்கள் தங்களை யாரோ ஒருவருடன் சம்பந்தப்படுத்திக் கொள்கிறார்கள் அல்லது யாரையாவது பார்த்து அவர்கள் போல் இருக்க வேண்டும் என்று ஒப்பிட்டு தங்களைத்தானே அவர்கள் இழப்பதுடன் தங்கள் உறவுக்கும் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். அதனால் இப்பொழுது திருமணம் என்பதை மிக எளிதாக எடுத்துக்கொள்கிறார்கள். அவருக்குள் பிரச்சனை பெரிய அளவில் இல்லாவிட்டாலும் திருமணம் நடந்த சில நாட்களிலேயே தம்பதியர்கள் பிரிந்து போக துடிக்கிறார்கள். இதெல்லாம் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் மிகவும் அதிகமாக இருப்பதாகத்தான் தெரிகின்றது. ஆரம்பத்தில் அந்த அளவுக்கு இல்லை. நீதிமன்றங்களில் கூட வழக்குகள் எண்ணிக்கையை பார்க்கும் பொழுது திருமண சம்பந்தப்பட்ட வழக்குகள் அதிக எண்ணிக்கையில் இப்பொழுது தாக்கலாகி வருகின்றன.
ஆன்மீகவாதிகள் என்று சொல்லிக் கொள்பவர்களில் சிலர் தற்போதெல்லாம் அடிக்கடி நீதிமன்றத்தின் படி ஏறுகின்றார்களே.
நல்ல கேள்வி. இப்ப ஆன்மீகவாதிகள் என்ற போர்வையில் நிறைய குற்றவாளிகள் இன்று இதை ஒரு தொழிலாக செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். இது போன்ற மக்களும் தங்களுடைய ஏதோ குறைவாக தங்களுடைய எதை தின்றால் பித்தம் தெளியும் என்று சொல்லக்கூடிய அளவில் யாருக்காவது நம்பி மோசம் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ள சமயத்தில் அதை தங்களுக்கு பயன்படுத்திக் கொண்டு ஆன்மீகவாதிகள் என்ற பெயரில் சில நபர்கள் மோசடி குற்றம் செய்யும் பொழுது கண்டிப்பாக அதை படம்பிடித்து வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டிய அவசியம் ஏற்படுகின்றது. ஆனால் ஆன்மீகவாதிகள் எல்லோரும் இது போன்ற ஒரு ஏச்சு பேச்சுக்கு ஆளாவதில் குற்றவாளிகள் என்று நிச்சயமா அடையாளம் காட்டக்கூடிய நபர்கள் தான் இது போன்ற வழக்குகளுக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். அந்த மாதிரி வழக்குகளில் தீர்ப்புகளும் பார்த்தால் அவர்கள் ஆன்மீகவாதிகள் என்று சொல்வதற்கு தகுதியானவர்கள் அல்ல என்ற முறையில் தான் தீர்ப்பில் அமைகின்றனர்.
வழக்கறிஞர் சபாரத்தினம், தாங்கள் ஒரு கிறிஸ்தவர், தங்களிடம் வழக்குகளை கொண்டு வரும் ஏழைகளுக்கு நீங்கள் எப்படி உதவுகின்றீர்கள்?
கண்டிப்பாக இது குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். என்னை பெருமைப்படுத்துவதற்காக சொல்வதில்லை. நான் இந்த தொழிலை வழக்கறி தொழிலை எடுத்துக்கொண்ட பொழுதே இதை ஒரு மற்ற ஏழைகளுக்கு உதவக்கூடிய வகையில் நான் என்னை ஒரு மினிஸ்டர் என்று சொல்லக்கூடிய அளவில் மற்றொரு சேவையில் நான் என்னை ஈடுபடுத்துவதாக நான் எடுத்துக்கொண்டேன். அந்த வகையில் கண்டிப்பாக ஏழைகளுக்கு நான் இலவசமாகத்தான் ஆலோசனை வழங்குவதும் உண்டு. இன்னும் சில வழக்குகளில் நான் அவர்களுக்கு நீதிமன்ற கட்டணத்தை கூட கட்டி வழக்குகளை தாக்கல் செய்து அவர்களுக்கு உரிய நீதியை பெற்றுத்தர என்னால் உதவியீடு செய்து வருகின்றேன்.
வழக்கறிஞர்களின் வாதாடும் திறத்தால் உண்மையான குற்றவாளிகள் தப்பித்து விடுகின்றார்களே.
அது இந்திய சட்ட முறைகளில் பார்க்கும் பொழுது பல குற்றவாளிகள் விடுதலையாக்கப்படலாம், ஆனால் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது என்பதுதான் இதை கோட்பாடாக வைத்திருக்கிறார்கள். இது கிட்டத்தட்ட ஆங்கிலேயர்களால் கொண்டுவரப்பட்டது, இன்னும் நடைமுறையில் உள்ளது. இது நல்ல கோட்பாடு தான். அதே நேரத்தில் குற்றம் புரிபவர்கள் அனைவருமே தப்பிக்க வேண்டும் என்பது நியாயம் கிடையாது. இது வந்து கண்டிப்பாக வழக்கறிஞர்கள் தெரிந்தே ஒரு குற்றவாளி என்று தெரிந்தே அந்த குற்றவாளியை விடுவிக்க முயற்சிப்பது என்னை பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் இது இப்படி ஒரு வழக்கறிஞர் எடுத்தால் மட்டுமே ஒரு குற்றவாளியை தப்புவிக்க முடியாது. சாட்சியங்களும் அல்லது காவல்துறையினரும் சரியான முறையில் வழக்குகளை எடுத்துச் சென்றால் எந்த குற்றவாளியும் கண்டிப்பாக தப்பிக்க முடியாது. வழக்கறிஞர் தன்னுடைய தொழில் மூலமாக வாதுரை எடுத்துரைக்கலாம் தவிர மற்றபடி குற்றவாளியை தப்புவிப்பது அவர் கையில் இல்லை. காவல்துறையினர் சரியான முறையில் வழக்குகளை எடுத்துச் செல்ல வேண்டும். அதே போன்று நீதிபதிகளும் நீதி பெறாமல் நடுநிலை வகித்து நீதிக்கு தகுந்த நீதியை கொடுத்தால் கண்டிப்பாக குற்றவாளிகள் அனைவரும் தப்பிப்பது அவ்வளவு எளிதாக இருக்க முடியாது.
திருவாளர் சபாரத்னம், எமது கேள்விகளுக்கான பதில்களை தொலைபேசி வழியாக பகிர்ந்து கொள்ள மிகவும் ஆர்வமுடன் முன்வந்தீர்கள். தங்களது இந்த பேட்டிக்கு நன்றி, வணக்கம்.